الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، وقال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، واتقوا فتنة لا تصيبن الذين ظلموا منكم خاصة. وقال تعالى أيضا: وما كان ربك ليهلك القرى بظلم وأهلها مصلحون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إذا عصى من عرفني أذبته بمن لم يعرفني. وقال صلى الله عليه وسلم أيضا: من رأى منكم منكرا فليغيره بيده، فإن لم يستطع فبلسانه، وإن لم يستطع فبقلبه، وذلك أضعف الإيمان. رواه البخاري ومسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அண்மையுடன் கட்டளையிடுகின்றேன். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக மேலான உயர்ந்த பொறுமதியான பூர்த்தியான நிரப்பமான துன்யா ஆகிறத்துடைய ஈரேற்றங்களுக்குரிய வழிகள் சொல்லப்பட்ட தெளிவான ஒரு மார்க்கத்தை, தீனை அல்லாஹு தாலா அவனுடைய புறத்திலிருந்து அவன் விரும்பி எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தீனை நாங்கள் எல்லோரும் முஸ்லீம்களாக இருக்கின்றோம், இஸ்லாத்திலே இருக்கின்றோம். இந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் யாரும் அதிகமானவர்கள் 99% ஒருவர் இருவர் இருக்கலாம். மற்றவர்கள் அனைவரும் எங்களுடைய தாய் தந்தையர்கள் முஸ்லீம்களாக இருந்தார்கள். அதனால நாங்களும் முஸ்லீம்களாக இருக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் வேறு மதங்கள்ல இருந்து, வேறு மார்க்கங்கள்ல இருந்து நாங்கள் இஸ்லாத்தை படித்து, குர்ஆனை படித்து, குர்ஆனை ஆராய்ச்சி செய்து, ஹதீஸ்களை ஆராய்ச்சி செய்து நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அல்ல. மாறாக எங்களுடைய தாய் தந்தையர்கள், எங்களுடைய உம்மா வாப்பா முஸ்லீம்களாக இருந்தார்கள். அதனால நாங்களும் முஸ்லீம்களாக இருக்கின்றோம். ஏதோ ஒரு அமைப்புல பேர்லையாவது முஸ்லீம்களாக இருக்கின்றோம். வாழ்க்கையிலே வரவேண்டி உள்ளது. அதற்காக தான் பயான், அதற்காக தான் குதவாக்கள், அதற்காக தான் பிரசங்கங்கள், அதற்காக தான் இப்படி முதாக்கராக்கள் ஞாபகப்படுத்தப்படுகிறது. எதற்கென்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் வர வேண்டும், முஸ்லீம்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் வர வேண்டும். நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கின்றோம், ஆனால் எங்களிடத்தில் இஸ்லாம் இல்லை. அது வர வேண்டும். அது வருவதற்காக வேண்டித்தான் இப்படி ஞாபகப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்கள், சொல்லிக் கொண்டே இருங்கள். அது வந்து மூமீன்களுக்கு, யாரு மூமீன்களாக இருக்கிறார்களோ, யார் உண்மையான ஒரு முஸ்லீமாக, உண்மையான ஒரு மூமீனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்களுக்கு அது பலன் அளிக்கும், அவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். எனவே சொல்லிக்கொண்டே இருங்கள் என்பதாக அல்லாஹ் நபியை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். وذكر فان الذكرى تنفع المؤمنين. நபியே ஞாபகப்படுத்துங்கள், அது மூமின்களுக்கு பலன் அளிக்கும். மூமின்களாக இருந்தால், அவர்கள் மூமின்களாக இருந்தால் சொல்லக்கூடிய விஷயங்கள் பலன் அளிக்கும், அவர்கள் எடுத்து நடப்பார்கள், அவர்களுக்கு அது உதவியாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் விளங்கப்படுத்துகின்றான். யாரும் மூமின் இல்லையோ, யாரிடத்தில் ஈமான் இல்லையோ, ஈமான்ல உறுதி இல்லையோ, நம்பிக்கை இல்லையோ, அவர்களுக்கு எவ்வளவு தான் பயான்களை எடுத்து கொட்டினாலும், எவ்வளவு தான் விஷயங்களை தெளிவாக சொல்லப்பட்டாலும், அவர்களுக்கு எடுத்து நடப்பது கஷ்டமாக இருக்கும். இன்று கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீன் தெரியாது, மார்க்கம் தெரியாது, குர்ஆன் தெரியாது, ஹதீஸ் தெரியாது, ஹலால் ஹராம் தெரியாது, தொழுகையை பத்தி எங்களுக்கு தெரியாது, வட்டியை பத்தி எங்களுக்கு தெரியாது என்று யாரும் சொல்றதுக்கு இல்ல. எல்லோருக்கும் தெரியும், கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம், ஆனால் எல்லோருக்கும் தெரியும். ஹலால் தெரியும், ஹராம் தெரியும், பருவு தெரியும், எது கடமை என்று தெரியும், எதை செய்ய வேண்டும் என்று தெரியும், எது செய்வது ஹராம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனா எடுத்து நடக்க இயலாம இருக்குது. காரணம் என்ன சொல்றாங்க, எங்களோட வியாபாரம் அப்படி அமைஞ்சிருக்குதாம், அவரே அமைச்சு கொண்டுட்டு அவர் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்றார். அமைச்சது அவரு, வியாபாரம் தொழில் என்றது அப்படியே வந்து எங்களுக்கு காலடிக்கு வாரது ஒன்று அல்ல. நாங்க தேடி நாங்க முயற்சி செஞ்சு தான் ஒரு தொழிலை அமைக்கிறோம், ஒரு வியாபாரத்தை அமைக்கிறோம், ஒரு கடையை திறக்கிறோம், ஒரு ஏதோ ஒரு முயற்சியில ஈடுபடுறோம். அது எங்கட தானாக எங்கட காலடிக்கு வந்து விழுது இல்லையே. யாராவது சொல்றாங்களா, நீங்க இப்படி ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும், இல்லாட்டி உங்களை ஷூட் பண்ணுவோம், எங்க அப்படி ஏதாவது முறை இருக்குதா? அப்படி ஒரு முறை கிடையாது. வியாபாரம் தொழிலை நாங்களே தேடிக்கொள்றோம். தேடக்கூடிய நேரத்தில் ஹலால் ஹராம பார்த்து தேடுறது இல்ல, நல்ல வருமானம் வருவதா அதைத்தான் பாக்குறது. பெருசா கிடைக்குதா, கூடையா கிடைக்குதா, நிறைய கிடைக்குதா, அதைத்தான் பாக்குறாங்க. துனியாவுடைய மகத்துவம், துனியாவுடைய பெரிய தன்மை உள்ளத்துல வந்ததுனால தான் இன்னைக்கு நாங்க ஹலால் ஹராம் பாக்குறோம் இல்ல. சுருக்கமாக சொல்றேன், இதுதான் காரணம். எங்கட உள்ளத்துல வந்துட்டு பெரிய அமைப்புல வாழணும், ஊருக்கு பேருக்கு வாழணும், அவங்கள போல வாழணும், இவங்கள போல வாழணும். எங்களோட வீட்டுல இருக்கிற நோனாக்கும் அதுதான் கருத்து. அவ வீட்டுக்கு முன்னால் உள்ள எங்களோட வீட்டுக்கு முன்னால் உள்ள வீட பாக்குறா, பக்கத்தில் உள்ள வீடுகளை பாக்குறா, அவங்க வீடு அப்படி கட்டுறாங்க, அவங்க வாகனம் அப்படி வாங்குறாங்க, வீட்டுக்கு சாமான் இப்படி வாங்குறாங்க, அவங்க இப்படி எல்லாம் உடுத்து கொண்டு போறாங்க, இப்படி எல்லாம் நகை நட்டு போடுறாங்க, நாங்களும் போடணுமே என்ற கவலை அவங்களுக்கு வந்துச்சு. அதனால கணவன் தூங்கக்கூடிய நேரமா இருந்தாலும் சரி, அல்லது சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரங்களை பார்த்து அவரது தலையில போடுற கவலை என்ன? தீனுடைய கவலை அல்ல. எங்களோட பிள்ளைய ஹாபிஸ் ஆக்கணுமே, எங்களோட பிள்ளைய ஒரு ஆலிம் ஆக்கணுமே, நாங்க எல்லாம் சரியா அமல் செய்யணுமே, அதான் எங்களோட மனைவி எங்களுக்கு சொல்றா இல்ல? ஏதாவது ஒரு துனியாவுடைய கவலை. ஏற்கனவே இவர் நேரம் இல்லாம ஓடிக்கொண்டிருக்கிறார், ஏற்கனவே இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், சொல்லுறதுக்கு நேரம் இல்லையாம், இபாதத்துக்கு நேரம் இல்லையாம், நன்மையான காரியங்களில் ஈடுபட நேரம் இல்லையா? ஏனாம் அவர் பிஸியாம், அவருக்கு அவர் அவ்வளோ துனியால ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்படி ஓடக்கூடியவருக்கு மனைவி இன்னும் வயன் பண்றா, அவ இன்னும் சொல்ற கணவனுக்கு என்ன சொல்றா? இன்னும் ஓடுங்க, ஓட்டத்தை கூட்டுங்க, ஓட்டத்தை குறைங்க என்று சொல்ல வேண்டிய மனைவி மாறாக இன்னும் ஓட்டத்தை கூட்டுங்க என்று சொல்றா. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஜமான்ல இந்த காலத்துல யாரும் சொல்லேலா எங்களுக்கு மார்க்கம் தெரியாது என்ற தெளிவாக விஷயங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. ஒளிச்சு மறைச்சு அல்ல, பச்சையாக தெளிவாக துப்புரவாக குர்ஆன் ஹதீஸுடைய விஷயங்கள் ஒரு காலம் சொல்லப்படாம இருந்திருக்கலாம், இல்லாததுனால சொல்ல சொல்றதுக்கு ஆட்கள் இல்லாததுனால. ஆனா இன்றைக்கு யாரும் சொல்லல, அது தெரியாதுன்னு சொல்லு, தெளிவாக விஷயங்கள் சொல்லப்படும். எடுத்து நடக்கிறதுக்கு இல்ம் இருக்குது, ஏதோ ஒரு அளவு விஷயங்களை விளங்கி இருக்கிறோம், அதை எடுத்து நடக்கிற அளவுக்கு உள்ளத்துல நூறு இல்ல, உள்ளத்துல வெளிச்சம் இல்ல, உள்ளத்துல பிரகாசம் இல்ல, ஈமான் வெளிச்சம் இல்ல. அதனால இல்ம் இருந்தாலும் விஷயங்களை விளங்கி இருந்தாலும் எடுத்து நடக்கலாம இருக்குது, எடுத்து நடக்கலாம இருக்கு. ஹராம் என்று தெரியாம இல்ல, ஹராம் என்று தெரியும், என்ன செய்ய என்றார். அப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிக் கொள்றார். அப்ப தெரியாம இல்ல, தெரியும். கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதன் தீன் படி வாழ்றேன்னு சொன்னா, குர்ஆன் ஹதீஸ் படி வாழ்றேண்டா, ஒரு உண்மையான முஸ்லிமாக மூமினாக வாழ்றேண்டா, அவனுக்கு குர்ஆன் ஹதீஸ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை முதலாவது தேவை. எது வரைக்கும் உள்ளத்துல யக்கீன் இல்லையோ, நம்பிக்கை இல்லையோ, உறுதி இல்லையோ, அது வரைக்கும் இவருக்கு குர்ஆன் ஹதீஸ் படி எடுத்து வாழ்றது கஷ்டமா தான் இருக்கு. அதனால்தான் குர்ஆன்ல அல்லாஹ் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஆரம்பிக்கக்குள்ளே சொல்றான், இந்த குர்ஆன் இருக்கிறே இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல, எந்த விதமான ரைபும் இல்ல, சந்தேகமே கிடையாது இதுல. குர்ஆன் உத்தர் பார்க்க போறார், குர்ஆன்ல உள்ள விஷயத்தை ஆரம்பமாக விளங்க ஆரம்பிக்கிறார். அதுக்கு குர்ஆன்ல முதலாவது இந்த ஆரம்ப ஆயத்துகளை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன்ல உள்ள விஷயங்களை உங்களுக்கு எடுத்து நடக்கிறேன்னு சொன்னா, சொல்லப்பட்ட விஷயங்கள் எடுத்து நடக்கிறதுக்கு உங்களோட வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு முதலாவது உங்களோட உள்ளத்துல யக்கீன் தேவை, நம்பிக்கை தேவை. சந்தேகம் உள்ள உங்களுக்கு குர்ஆன் படி வாழேலா, ஹதீஸ் படி வாழேலா. அதனால சந்தேகத்தோட குர்ஆன் ஓதாதீங்க, உறுதியான நம்பிக்கையோட, அசைக்க முடியாத நம்பிக்கையோட குர்ஆனை பாருங்க, குர்ஆனை விளங்குங்க, குர்ஆன்ல உள்ள விஷயங்களை விளங்குங்க, அப்போ உங்களுக்கு அமல் செய்ய. இதே குர்ஆனை படிங்க, குர்ஆனை விளங்குங்க, தாராளமா சொல்லப்படுது, என்ன குறை எல்லாம் விளங்கி இருக்கிறாங்க, எடுத்து நடக்கலாம். இமான் ஜமாத்துக்கு ஆண்கள் வாரது கடமை என்று யாருக்கு தெரியா? அதிகமான முஸ்லீம்களுக்கு தெரியும். அஞ்சு நேரம் இமான் ஜமாத்தோட தொழுறது ஆண்கள் மீது பர்லு, கட்டாய கடமை. வீட்டுல தொழுந்து சரி வராத ஆண்கள் ஏலாதவராய் இருக்கிறார், பள்ளிக்கு வர இயலாது, இமான் ஜமாத்துக்கு வர இயலாது, அப்படியாக வந்து ஒரு நோயாளியா இருக்கிறார். வேற விஷயம், காரணங்கள் இருக்கிறது, அந்த காரணங்களை தவிர சும்மா வீட்டுல சொல்லக்கூடாது. பல உலமாக்களுடைய சஹாபாக்களுடைய கருத்து என்னன்னு சொன்னா, இமான் ஜமாத்தோட தொழாத தொழுகைய அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அது அதுக்கு நன்மை கிடைக்காது, கடமை நீங்கினாலும். அப்ப இல்மு இருக்குது, சஹி முஸ்லிம்ல ஹதீஸ் வந்திருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உள்ளம் விரும்புது, வாங்கு சொல்லப்பட்டதுக்கு பின்னால யாரு பள்ளி வாசலுக்கு போகாம வீட்டுல இருந்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த வீடுகளை நெருப்பு விரவு போட்டு பத்த வச்சு இந்த உள்ளம் விரும்புதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். பெண்கள் அல்ல, ஆண்களை. பெண்கள் வீட்டுல தொழுறதுதான் பொருத்தம், எவ்வளவு மறைவான இடம் இருக்குதோ அவ்வளவு மறைவான இடத்துல பெண்கள் வீட்டுல தொழுறதுதான் சரி. ஆண்கள் இமான் ஜமாத்தோட பள்ளிக்கு வந்து தொழணும். எங்கட ஹாலாத் எப்படி இருக்குது? தொழக்கூடியவங்க எடுத்து பார்ப்போம், தொழாதவங்க அதிகமா இருக்கிறாங்க, அதோட அடுத்த பக்கம் தொழுறவங்க அதிகமா தொழாதவங்க அதிகமா? ஒவ்வொரு மஹல்லாக்கள்லையும் எடுத்து பார்த்தா, ஒவ்வொரு ஜும்மாக்களுக்கு வரக்கூடியவங்களை எடுத்து பார்த்தா, தொழுறவங்க அதிகமா இருக்கிறாங்களா தொழாதவங்க அதிகமா இருக்கிறாங்களா? ஏண்டா அஞ்சு நேரம் தொழாதவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. அஞ்சு நேரம் தொழக்கூடியவங்க கொஞ்சம் பேர், நூத்துக்கு ஒரு 20 பேர் அல்லது நூத்துக்கு ஒரு 30 வீதம், 25 வீதம் தான் தொழக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதிகமான விகிதம் தொழாதவங்க தான் இருக்கிறாங்க. அன்பான கண்ணியமான சோதர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கம் தெரியும், அறிவு இருக்குது, ஆனா அமல் செஞ்சு கொள்ள, அமல் செய்யற அளவுக்கு எங்கட உள்ளத்துல 100 இல்ல. அமல் தூண்டப்படணும், அமல் செய்யறதுக்கு ஒரு ஆசை வரணும். அந்த ஆசை எப்படி வரும்? அந்த ஆசைக்குத்தான் ஈமான் என்றோம், அந்த ஆசைக்குத்தான் 100 வெளிச்சம் என்று சொல்றோம். அமல் செய்யணுமே ஒரு ஆசை, பாவத்தை செய்யக்கூடாதே என்ற ஒரு வெறுப்பு, ஒரு பயம், ஒரு அச்சம், அதுக்குத்தான் ஈமான் சொல்றது. ஈமான் என்றா அதுதான், ஈமான் என்றா கண்ணுக்கு விளங்குற ஒரு சாமான் அல்ல, அது பஜார்ல வாங்குற ஒரு சாமான் அல்ல ஈமான் என்றது. ஈமான் என்றது ஒவ்வொரு மூமின் உள்ளத்திலையும் ஏற்படக்கூடிய ஒரு வகையான நூர், ஒரு வகையான வெளிச்சம். அப்படி ஈமான் வந்தா என்ன நிலைமை உண்டாகும்? இவருக்கு நன்மையை செய்ய ஆசை ஏற்படும், நன்மையை செய்யணும் என்ற ஆசை உண்டாகும், சொர்க்கத்தின் மீது ஆசை இருக்கும், பாவத்தை விடணும் என்ற ஒரு ஒரு உள்ளத்துல பாவத்தின் மீது வெறுப்பு ஏற்படும். நன்மையின் மீது ஆசை ஏற்படும், பாவத்தின் மீது வெறுப்பு வரும், நரகத்தின் மீது பயம் இருக்கும். ஒரு பாவம் ஏதாவது தவறுதலாக நடந்துட்டா உள்ளத்துல சரியான கவலை, அல்லாஹ் இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டனே, இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டனே, இதுக்கு தௌபா செய்யணுமே, இதுக்குரிய அல்லாஹ் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமே என்று உள்ளத்துல, அதுக்கு மன்னிப்பு கேட்காத வரையில உள்ளம் பதறிக்கொண்டிருக்கும், உள்ளம் பதறிக்கொண்டிருக்கும், உள்ளம் துடிச்சு கொண்டிருக்கும். இதுதான் ஈமானுடைய அடையாளங்கள். பாவம் ஒன்று கண்ணுக்கு விளங்கக்கூடிய நேரத்துல உள்ளம் துடிக்கணும், அவர் தான் மூமின். எங்களுக்கு என்ன அவன் குடிச்சா, எங்களுக்கு என்ன அவன் தினா செஞ்சா, எங்களுக்கு என்ன அவன் வட்டி கெடுத்தா, எங்களுக்கு என்ன அவன் ஹராத்த செஞ்சா, அவர பாட்டுல இருக்கிறார் மையத்து மாதிரி. அன்பான கண்ணியமான சொல்லே, இது தெளிவா விளங்குது, அவருடைய உள்ளத்துல இமானுடைய நூறு இல்ல, உள்ளத்துல ஒரு துடிப்பு ஏற்படுவது இல்ல, அல்லாஹ்வுடைய மகத்துவம் உள்ளத்துல இல்ல, அல்லாஹ்வுடைய பெரிய தன்மை உள்ளத்துல இல்ல, ஆகிரத்துடைய பயம் இல்ல அவருக்கு. அதனாலதான் அவர் இந்த பாட்டுல இருக்கிறார், அவர் பூர்த்தியான மூமினாவே இல்லாது. பாவத்தை கண்டு அவட பாட்டுல இருக்கிறாரே, அவர் பூர்த்தியான மூமினாவே இல்லாது. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத தய்யூத், தய்யூத் சொர்க்கம் போறது இல்லைன்னு சொன்னாங்க. தையூஸ் என்றா யார் தெரியுமா? அவருடைய மனைவி, அவருடைய வைஃப், அல்லது அவருடைய பொறுப்புல உள்ளவங்க, அவருடைய குடும்பத்துல உள்ளவங்க பாவங்கள் செய்யறாங்க, இவர் அவருடைய பாட்டுல பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படியா கொண்டவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சொர்க்கம் போக மாட்டார் என்றார். அவர் என்ன அமல் செஞ்சு வேலை இல்ல. ஹதீஸ் இது சரியான ஹதீஸ் தான் வந்திருக்கு. எங்களோட மனைவி பாவம் செய்யறா, எங்களோட மனைவி ஒரு ஹராத்தை செய்யறா, அல்லாக்கு மாற்றமான ஒரு காரியத்தை செய்யறா, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யறா, இவர்த பாட்டுல பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன செய்ய அவட ஆசையாம், அவ செய்யறவாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இப்படியா கொண்டவர் சொர்க்கம் போக மாட்டார் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இது. அன்பான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் உள்ளத்துக்கு அடையாளம் இதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா சர்ரத்க ஹஸனதுக வஸாஅத்க சையஅதுக ஃபஅன்த முஃமினன் சொன்னாங்க. உங்களுக்கு நன்மையை செய்ய போல சந்தோஷம் ஏற்படுவதேண்டா? ஒரு இமான் ஜமாத்தோட தொலை கிடைச்சிச்சு, அல்ஹம்துலில்லா சொல்றீங்க. குர்ஆன் கொஞ்சம் ஓத கிடைச்சி, அல்ஹம்துலில்லா என்றார், சந்தோஷம். ஒரு அமல் செய்ய கிடைச்சா, ஒரு அமல் செஞ்சதுக்கு பின்னால சந்தோஷம் ஏற்படுவதேண்டா? உங்களையால ஏதாவது ஒரு தவறு, ஒரு பாவம், ஒரு மாற்றமான காரியம் நடந்துட்டா, அதுக்கு அதை பத்தி உங்களுக்கு கவலை ஏற்பட்டா, நீங்க மூமின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அவர் தான் மூமின். நன்மை நடந்தா சந்தோஷம் ஏற்படணும். பாவம், ஏதோ ஒரு அமைப்புல பாவம், மனிதனின் அடிப்படையில் ஒரு தவறு நடந்துட்டா உள்ளத்துல ஒரு கவலை, ஒரு உள்ளத்துல ஒரு வேதனை ஏற்படுவதேண்டா, மன வருத்தம் ஏற்படுவதேண்டா? அவர் தான் மூமின் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு இமான் ஜமா தவறிச்சு, உள்ளத்துல சரியான கவலை, இமான் ஜமா தவறி போச்சே இந்த கவலை. இப்படி எவ்வளவு நன்மைகள் இருக்குது, எவ்வளவு பாவங்கள் இருக்குது, இவருக்கு கணக்கும் இல்ல, அவரோட பாட்டுல இருக்கிறார். அப்படி என்றா இந்த ஹதீஸ்க்கு மாத்தமா இருந்தா அவர் மூமின் இல்ல, அவர் முஸ்லீம், ஆனா மூமின் இல்ல. முஸ்லீம் வேற, மூமின் வேற. உத்தர் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லிட்டா அவர் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டார். வார்த்தையை மட்டும்தான் எங்களுக்கு பாக்கையில, ஒவ்வொருத்தர உள்ளத்தை தோண்டி பாக்கையில. அது எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்களோட வெளிரங்கத்தை வச்சுதான் முடிவு செய்யறேன், உங்களோட உள்ரங்கத்தை வச்சு அல்ல, உங்களோட கல்பை எனக்கு நான் பார்த்து முடிவு செய்ய இல்ல. மாறாக நீங்க வெளி அமைப்புல கலிமா சொல்லிட்டீங்களா, ஆள் தப்பி சொன்னாங்க, உமிர்து அன் உகாத்தில الناس حتى يشهدوا ان لا اله الا الله واني محمد رسول الله. அல்லாஹ் எனக்கு இந்த காஃபிர்களோட யுத்தம் செய்ய அல்லாஹ் எனக்கு ஏவிருக்கிறான், ஆர்டர் பண்ணிருக்கிறான், நான் உங்களோட யுத்தம் செய்வேன். எது வரைக்கும் தெரியுமா? நீங்க லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் வரைக்கும். சொல்லிட்டீங்கன்னா நீங்க அஸமு மின்னி திமாஹும் வ அம்வாலஹும் இல்லா பிஹக்கில் இஸ்லாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க அவங்களோட இரத்தத்தை பாதுகாத்து கொண்டாங்க, நான் அவங்களோட யுத்தம் செய்ய மாட்டேன், அவங்களோட காணி பூமியை நான் எடுக்க மாட்டேன், அவங்களோட சொத்து செல்வங்கள் எடுக்க மாட்டேன். அப்படி என்றா காஃபிர்களோட யுத்தம் செய்ய சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், நபிக்கு சொன்னான். அதுக்கு அமைப்புகள் இருக்குது, முறையோட செய்யணும், சட்டங்கள் இருக்குது. சும்மா கண்ட நின்றவனா இவன் காஃபிர் என்று கொள்ள இயலாது, அதுக்கு முறைகள் இருக்குது. அவனுக்கு இஸ்லாத்தை பத்தி சொல்லணும், அவனுக்கு இமான் இஸ்லாம் அல்லாஹ் பத்தி விளங்கப்படுத்தணும், அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், ஒரு 3 நாள் டைம் கொடுக்கணும். அவன் அதுக்கு தயார் இல்லையா, அவன்கிட்ட ஜிசியா டாக்ஸ், அவன்கிட்ட வரி எடுக்கணும், நாங்க வரி தர மாட்டோம், நீங்க வேண்டியத செய்யுங்கடா தான். 3வது கட்டமா தான் கித்தால், யுத்தம். எடுத்த வாக்குல கித்தால் அல்ல, எடுத்த வாக்குல ஆளை கொள்றது அல்ல. ஒரு ஊரு பூர்த்தியாக முஸ்லிமான ஊரா இருக்குது, ஒரு ஊர்ல உள்ளவங்க 100க்கு 100 குர்ஆன் ஹதீஸ் படி வாழ்றாங்க, அல்லாஹ் சட்டங்கள் எடுத்து நடக்கிறாங்க, அதுக்கு அடுத்த ஊருக்கு இஸ்லாத்தை படுத்தி எடுத்து சொல்லணும். எங்களோட ஊர்ல இருக்கிறவங்க 100க்கு 100 தொழுகையாளிகளாக, 100க்கு 100 அமல் செய்யக்கூடியவங்களாக, அல்லாஹ்வின் கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடியவங்களாக, யாரும் காபிர்கள் இல்ல, எல்லாம் எங்களோட ஊர்ல இருக்கிறவங்க முஸ்லீம்கள் ஆகிட்டாங்க, எல்லாம் எடுத்து நடக்கிறாங்க. அடுத்த ஸ்டெப் என்ன? அடுத்த ஊருக்கு நாங்க தாவத் கொடுப்போம், எங்கட நாட்டோட சேர்ந்திருக்கக்கூடிய அடுத்த நாடு, அதுக்கு இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லுவோம் நாங்க, தெளிவா, முறையா, அன்பா, இரக்கமா, அழகாக அல்லாஹ் ரசூல் ஆக்கிரத்தை பத்தி எடுத்து சொல்லுவோம். கபூல் செஞ்சா பிரச்சனையே இல்ல, கபூல் செய்யலன்னா டாக்ஸ் அவங்கள்ட்ட வரி எடுக்கணும், ஜிஸியா வாங்கணும், அதுக்கும் அவங்க தயார் இல்லைன்னா நாங்க சொல்லுவோம், நீங்க இந்த அல்லாவால படைக்கப்பட்ட நீங்க அல்லாட வானம், அல்லாட பூமி, அல்லாட வஸ்துக்கள், அல்லாட படைப்புகளை அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்க, அல்லாவ நிராகரிச்சு வாழ்றீங்க, அல்லா ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க, அதனால இந்த பூமிக்கு மேல நீங்க வாழ்றதுக்கு தகுதி இல்ல, நாங்க உங்களையோட யுத்தம் செய்ய போறோம். அதுக்குதான் யுத்தம், அடிச்சு பறச்சு எடுக்க அல்ல, அவன் காணிய பிடிக்க அல்ல, அவன் சொத்தை எடுக்க அல்ல, யுத்தம். கண்ணியத்துக்குரிய மேலான சோதர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, இந்த அடிப்படையில ஒரு ஊர்ல ஜிஹாத் என்ன, இதுதான் ஜிஹாத். ஜிஹாத் எப்ப செய்யலும் இந்த அமைப்புல வரும். எங்களோட ஊர்ல எவ்வளவு பேர் அல்லாக்கு மாத்த நடக்கிறாங்க, எவ்வளவு பேர் குடிச்சுக்கொண்டு ஜினா செஞ்சு கொண்டு வட்டிக்கு எடுத்துக்கொண்டு எவ்வளவு பெரும் பெரும் பாவங்களை ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. நாங்க போயிட்டு அந்நிய பக்கத்துல உள்ள நாட்டுக்கு இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லல, முதலாவது எங்களோட நாட்டுல உள்ளவங்க இஸ்லாத்துக்கு வந்து பூர்த்தியானதுக்கு பின்னால்தான் ஜிஹாதுடைய சரியான அசலான அமைப்பு வருது. ஒரு அமைப்பு அடுத்த அமைப்பு எங்களே தாக்க வராங்க, எங்கட காணிய பூமிய அல்லது எங்கட சொத்துக்களை பறச்செடுக்க வராங்க, எங்களை கொல்ல வராங்கன்னா அந்த நேரத்துல எதிர்க்கிறது அது கட்டாய கடமை. நாங்க வீட்டுல இருக்கிறோம், கள்ளம் வாரான், நாங்க அவன் அடிச்சோம் கொண்டோம், நாங்க குற்றவாளி இல்ல, நாங்க கொலக்காரன் இல்ல, அவனை கொள்ளையிலும் களவெடுக்க வாரான், எங்களோட சாமான்களை எங்களோட எங்களுக்கு சொந்தமானத்தை இன்னொத்த உரிமை இல்லாம எடுக்க வாராண்டா, அவனை ஒருத்தர் அடிச்சுட்டார், சும்மா ஒரு அடி கொடுத்தார், அவன் செத்து போனாண்டா, அவன் மௌத்தாவிட்டா, நாங்க பொறுப்பு இல்ல அவனுக்கு. கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக இந்த அடிப்படையில மூமின் இஸ்லாம், அதாவது ஒரு மனிதன் அந்த உள்ளத்துல ஈமான் இருக்குதுன்றதுக்கு அடையாளம், அவருக்கு நன்மையை செஞ்சா சந்தோஷம் ஏற்படணும், பாவங்களை செஞ்சா அவருடைய உள்ளத்துல வெறுப்பு வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் ஏவிருக்கிறான் மக்களோட யுத்தம் செய்ய சொல்லி, எது வரைக்கும் என்றா அவங்க கலிமா சொல்லும் வரைக்கும். அவங்க கலிமா சொல்லிட்டாங்கன்னா அவங்க தப்பிக்கொள்வாங்க. வெளிரங்கத்தை பாக்குறது தான் எங்களோட பொறுப்பு, ஒவ்வொருத்தர கல்புடைய நிலைமைகளை பாக்குறது எங்களோட பொறுப்பு இல்ல. அந்த அடிப்படையில் அன்பான கண்ணியமான சோழர்களே, பெரியார்களே, உள்ளங்களுடைய நிலைமைகள் உள்ளங்கள்ல ஏற்படக்கூடிய ஒன்று தான் ஈமான். ஈமான்ட நூர் என்றது அது கல்வில ஏற்படக்கூடிய ஒன்று. யார உள்ளத்துல ஈமான்ட நூர் இருக்குமோ, ஈமான்ட வெளிச்சம் இருக்குமோ, அவங்களுக்கு நன்மை எடுத்து நடக்கிறது லேசா இருக்கும், பாவத்தை விடுறதும் லேசா இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாப், இந்த குர்ஆன் இருக்கிறே இதுல லா ரைப ஃபீ, எந்த விதமான சந்தேகமும் இல்லை. குர்ஆன்ல சந்தேகம் கிடையாது, பட்டில அழிவு இருக்குது, சந்தேகமே இல்ல, அழிவு இருக்குது. படுதா எங்களுக்கு, எங்களுக்கு படை இல்லைன்னா எங்கள்கிட்ட ஈமான் இல்ல. எங்களுக்கு குர்ஆன்ல சந்தேகம் இருக்கு, பட்டி எடுத்தா அழிவு ஏற்படும், பட்டி எடுத்தா நாசம் உண்டாகும், அல்லாத சோதனை வரும், சொத்துக்கள் அழிஞ்சு போகும், கேவலம் உண்டாகும். நம்பிக்கை இருக்குதா இல்ல? நம்பிக்கை இல்ல, இல்ல இல்ல, எல்லாம் சரியா வரும். அப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் வளரும் என்ற ஒரு சிந்தனை வந்தா, பட்டியை கொண்டு கூடும் என்ற சிந்தனை வந்தா, இவருக்கு குர்ஆன் சரி வராது, குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயம் எடுத்து நடக்கையில் அவர். இப்படி ஒவ்வொரு விஷயமாக எடுத்து பார்த்தோம்டா, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் தெளிவாக அல்லாஹ் சொல்றானே. உதாரணத்துக்கு நான் வட்டியை சொன்னேன், சதகா கொடுக்கறத கொண்டு வளர்ச்சி உண்டாகும் என்று குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவாக, குர்ஆன் நாங்க பார்ப்போம், முதலாவது குர்ஆன்ல எத்தனையோ இடங்கள்ல சதக்கா கொடுக்க கொடுக்க கூடும், வளர்ந்து கொண்டே போகும், கூடிக்கொண்டே போகும் என்று குர்ஆன் சொல்லுது. உதாரணங்களோட விளங்காதவங்களுக்கு உதாரணம் சொன்னா விளங்கும் தானே, உதாரணங்களும் சொல்லி அல்லாஹ் சொல்றாரு. மசல் உல்லதீன யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹி கமசலி ஹப்பா, அல்லாஹ் வெளியில ஒருத்தர் கொடுக்கிறார், சதக்கா செய்கிறார், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான், ஒரு நெல்ல போல, ஒரு நெல் அதை பூமிக்குள்ள ஒருத்தர் போடுறார், ஒரு மரம் வெளியாகுது, அதுல ஏழு கொப்புகள், ஏழு கதிர்கள் இருக்குது. ஃபீ குல்லி சும்புலத்தின் மியாத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிர்லையும் ஒரு ஒரு கொப்புல நூறு நெல் இருக்குது. அப்ப ஒரு நெல்ல போட்டார், ஒரு மரம் வெளியாகிச்சு, அதுல ஏழு கொப்புகள், ஒரு கொப்புல நூறு, என்றா எழுநூறு நெல். அல்லாஹ் இதை சொல்லிட்டு சொல்றான், இது யாருக்கு தெரியுமா உதாரணம், அல்லாட வழியில கொடுக்கறாங்களே, சதக்கா கொடுக்கறாங்களே, ஜக்காத் கொடுக்கறாங்களே, நல்ல வழியில செலவழிக்கிறாங்களே, தேவை உடையவங்க கஷ்டம் உடையவங்க குடும்பங்களுக்கு செலவழிக்கிறாங்களே, என்ன வழி அல்லாட வழியோ அந்த வழியில செலவழிக்கிறவங்களுக்கு உதாரணம் இப்படி, நாங்க அவங்களுக்கு இப்படி கூட்டி கொடுப்போம் குர்ஆன் சொல்லு. படுதா பட்டா ஈமான் இருக்குது, படை இல்லைன்னா ஈமான் இல்லை.
ஈமான்ல பெரிய குறைபாடு இருக்குது, ஈமான்ல பெரிய பலஹீனம் இருக்குது என்றத நானும் நீங்களும் விளங்குவோம். தொழுகைய கொண்டு ரிஸ்க் கிடைக்கும், குர்ஆன் தொடரை கொண்டு விளங்குது, ஆயத்துடைய தொடர்களை கொண்டு விளங்குது, ஹதீஸ் தெளிவாக விளங்கப்படுது. யாரு தொழுகிறாரோ அஞ்சு நேரம் தொழக்கூடியவருடைய உணவுடைய நெருக்கடி அல்லாஹ் இல்லாமாக்குவார். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நீங்க சொல்லுங்க, குடும்பத்தையும் சொல்ல சொல்லுங்க, நாங்க உங்கள்ட்ட சாப்பாடு கேட்க இல்ல, நாங்களே உங்களுக்கு சாப்பாடு தாரோம், எல்லா தேவைக்குரிய ஏற்பாடு செய்யறோம். ரிஸ்க் என்றது சாப்பாடு மட்டுமல்ல, எங்களுக்கு உடுப்பு தேவை, எங்களுக்கு வீடு தேவை, எங்களுக்கு வாகனம் தேவை, எங்களுக்கு ஒரு தொழில் தேவை, எங்களுக்கு ஒரு மனைவி தேவை, எங்களுக்கு பிள்ளைகள் தேவை, இதெல்லாம் ரிஸ்க் தான். கண்ணியத்துக்குரிய மேலான சோர்லே, தொழுகையை கொண்டு எந்த யாவாரத்துல நஷ்டம் உண்டாவது என்று ஒருத்தர் விளங்குறார் என்றா, தொழுகை நேரத்துல நான் கடையை வச்சுட்டு பள்ளிக்கு போனா அல்லது கடையை மூடிட்டு பள்ளிக்கு போனா எங்க யாவரத்துல நஷ்டம் வருவது என்று ஒருத்தர் விளங்குறார் என்றா, அவர ஈமான்ல பெரிய குறைபாடு இருக்குது, அவருக்கு ஈமான் இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஒருத்தர் அப்படி விளங்குறார், இல்லை அப்படித்தான் மிச்சம் பேர் விளங்கி இருக்கிறார். ஆபீஸ்ல இருந்து கொண்டு எப்படி தொழுகிறது, ஷப்ல இருந்து கொண்டு எப்படி தொழுகிறது, கடையில இருந்து கொண்டு எப்படி தொழுகிறது, ஏலாதான் என்ன கருத்து, தொழுந்தா யாவரம் அடிபட்டு போகுமா, வாரம் எத்தனையோ பேர் திரும்பி போவானாம், எத்தனையோ யாவரம் இல்லாம போகுமா, அவர நம்பிக்கை அவருக்கு எப்படி தொலையலும், அவருக்கு தொலையலா, எவ்வளவு தான் பயால சொன்னாலும் அவருக்கு கஷ்டம் என்று அவர் அப்படித்தான் விளங்கிக்கிறார், மாத்தமா விளங்கி இருக்கிறார். அவருக்கு குர்ஆன் வழிகாட்டாது. குர்ஆன் யாருக்கு வழிகாட்டும், இந்த குர்ஆன்ல எந்த விதமான சந்தேகமும் இல்ல, ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு தான் வழிகாட்டு. முத்தகீன் என்றா யாரு, இவர் தான். நான் இந்த சொல்லப்பட்ட சிபத்துகள் உள்ளத்துல இமாண்ட நூர், இமாண்ட வெளிச்சம் உள்ளவர் அவர் தான் முத்தகி. முத்தகுவா உடையவர் என்றா அல்லாட ஏவல் எடுத்து நடக்கணும், பாவத்தை விடணும். ஏவல் எடுத்து நடக்க, பாவத்தை விடுறதுக்கு சும்மா நடக்காதாது, அதுக்கு இமாண்ட வெளிச்சம் தேவை, இமாண்ட நூர் தேவை, இமாண்ட பிரகாசம் தேவை. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் பாடுபட்டாங்க. ரசூலுல்லாஹ் நபியா வந்த உடனே சஹாபாக்கள் சொன்னாங்களா, எல்லாரும் சொல்லுங்க, அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் ஆரம்பத்துல சொன்னாங்களா, ஜகாத்தை கொடுங்கண்டாங்களா, ஹஜ்ஜ செய்யுங்கண்டாங்களா, வட்டிய உடுங்கண்டாங்களா, ஜினாவை உடுங்கன்னு சொன்னாங்களா, அப்படி ஒன்னு சொல்ல இல்ல. மக்கால கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ் 13 வருஷம் இருந்தாங்க, 13 வருஷம் உழைப்புல ஈமான சீராக்கினாங்க, உள்ளத்துல ஈமான் வெளிச்சம் வார்த்தைக்கு பாடுபட்டாங்க, சொர்க்கத்துல ஆசையை உண்டாக்கினாங்க, நரகத்தில் பயத்தை உண்டாக்கினாங்க, துனியா சின்னது, துனியா அழிஞ்சு போகக்கூடியது என்ற விஷயத்தை தெளிவாக விளங்கப்படுத்தினாங்க. குர்ஆன் ஆயத்துகளும் இறங்கி கொண்டு இருந்துச்சு, ரசூலா விளங்கப்படுத்திக் கொண்டே இருந்தாங்க. இதுவரை சொல்ல 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 அவங்களோட உள்ளத்துல சஹாபாக்களோட உள்ளத்துல ஈமான் வெளிச்சம் ஏற்பட்டுச்சு, ஈமான் நூர் வந்துச்சு. அதுக்கு பின்னால 13வது வருஷம் ரசூலா மக்காலே இந்த மதீனாவுக்கு போறதுக்கு அந்த அந்த முந்தின வருஷம் தான் அல்லாஹ் தொழுகைய ரசூலா எடுத்து தொழுகையை கொடுத்தார். ஏன்னா இப்ப உள்ளம் சீராவ இருக்குது, இப்ப வேண்டியத செய்ய தயார் சஹாபாக்க, உடுங்கடா உடனே உட தயார். குடிச்சு கொண்டிருந்தவங்க எப்படி குடிச்சவங்க, பரம்பரையாக குடியில ஊறி போனவங்க, அவங்களுக்கு எடுத்த வாக்குல குடிய விடுங்க என்ன உட இயலாதே. அதனாலதான் உள்ளத்தை சீராக்கினது, உள்ளத்துல ஈமான் வாரத்துக்கு ஈமான் வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய ஆயத்துகளை, ஈமானுடைய பாடங்கள் அல்லாஹ் சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தா நபியின் மூலமாக. அதுக்கு பின்னால குடிய விடுங்கடா உட தயார், ஜினாவை விடுங்கடா விட தயார், தொழுங்கடா உடனே தொழ தயார். எந்த அளவு தயார், மனைவி மக்கள் எல்லாம் விட்டுட்டு ஜிஹாதுக்கும் போ தயார், உயிர் கொடுக்க தயார். ஆக டாப் லெவலுக்கு வந்துட்டாங்க. அன்பு மனைவி, அன்பு பிள்ளைகள், அன்பான கண்ணியமான சோழே, மனைவி மக்களோட எவ்வளவு மகப்பத் இருக்குது எங்களுக்கு, எங்களோட தொழில் யாவரும் ஊடுவாசலோட எவ்வளவு மகப்பத் இருக்குது, வாங்க உடனே வர தயார். சஹாபாக்கள் ரசூலா பார்த்து சொன்னாங்க, நாங்க யார சூழல்லா, அந்த மூசா அலை சலாத்துட கூட்டம், மூசா அலை சலாத்துக்கு சொன்ன மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம். அவங்க சொன்னாங்களே, நீங்களும் உங்களோட ரப்பும் போயிட்டு யுத்தம் செய்யுங்க. மூசா அலை சலாத்துட கூட்டம் சொன்னாங்க, நீங்களும் உங்களோட ஆண்டவனும் போயிட்டு யுத்தம் செய்யுங்க, நாங்க இங்கே இருக்கிறோம், எங்களுக்கு ஏல அவங்களோட யுத்தத்துக்கு வர. சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க அப்படி சொல்ல மாட்டோம், இந்த மலைகள் பெரிய மலைகள் இருந்து பாய சொன்னா நாங்க பாய தயார், என்ன சொல்றீங்க உடனே செய்ய தயார். இது எப்படி உண்டாவிச்சு, ஈமான் வெளிச்சத்தால வந்த பேச்சு, இது சும்மா வர இல்ல. அன்பான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு விஷயங்கள் தெளிவா இருக்குது, ஹலால் ஹராம் தெளிவா இருக்குது, தெளிவாக விஷயங்கள் எடுத்து சொல்லப்படுவது. நாங்க எங்களைய திருத்திக் கொள்ளணும் என்ற ஒரு சிந்தனை எங்களுக்கு வராத வரையில சத்தியமான சொல்றேன், திருத்தம் வராது. வருஷம் போய்த்து கொண்டிருக்குது, வருஷம் பிறக்குது. நாம் இப்ப இஸ்லாமிய புது வருஷத்துல மஹர்ரம் மாதத்துல இருக்கிறோம். அன்பான கண்ணியமா சொல்ல, வயசு போகுது, வாழ்க்கையில எவ்வளவு மாற்றம் வந்திருக்குது, நானும் நீங்களும் சிந்திக்கணும். போன வருஷம் தொழுகை இல்லாம இருந்தோம், இந்த வருஷம் அப்படியே கழிக்கிறதா அல்லது இந்த வருஷம் தொழுகை ஆரம்பிக்கிறதா? போன வருஷம் வட்டியோட ஹராத்துல ஈடுபட்டோம், இந்த வருஷமாவது வயசும் போகுது, நான் திருத்தம் இணைகிட்ட வரணும், அந்த வட்டி தொடர்ப விடணும். ஜினால ஈடுபட்டேன் போன வருஷம், தவறுதலாக ஏதோ ஒரு அமைப்புல ஜினா நடந்து சென்னையால, இந்த வருஷம் இந்த வயசு ஒரு வருஷம் கூடிட்டு, வயசு கூடிட்டு நான் பாவங்களை விடணும். இப்படி என்னால் என்னென்ன பெரும் பாவங்கள் நடக்குதோ அந்த பெரும் பாவங்களை நான் விடணும். நான் ஒரு நல்ல மனிதனாக, ஒரு நல்ல வாலிபனாக, நல்ல ஒரு வயோதிபனாக, ஒரு நல்ல ஒரு முஸ்லீமாக, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு அடியானாக ஆகணும் என்ற ஒரு கவலை எங்கட உள்ளத்துல வருவதா? வரணும் மேலான சொல்லி அவசரமா வந்துடும், இப்பே வந்துடும். அதை சுணங்கி பார்ப்போம் அல்ல, இப்பே வந்துடும். யாரும் ஹிதாயத் யாருடைய கையிலையும் அல்லாஹ் கொடுக்க இல்ல, யாரும் ஹிதாயத்து பங்கு வைக்க இல்ல. அல்லாஹ் யாருக்கு உங்களோட கையில 100 பேருக்கு உங்களுக்கு ஹிதாயத்து கொடுக்கலும், அவரோட கல்வ உங்களுக்கு வெளிச்சமாக்கி விடலும். அப்படி அல்ல, எந்த ஆலிம்த கையிலையும் கொடுக்க இல்ல, எந்த நபீட கையிலையும் கொடுக்க இல்ல, எந்த ரசூல்ட கையிலையும் அல்லாஹ் கொடுக்க இல்ல. ஹிதாயத்து அல்லாஹ் கையில வச்சிருக்கிறான், ஆனா தேவை உள்ளவங்களுக்கு கொடுப்பான், ஆசை உள்ளவங்களுக்கு கொடுப்பான், திருப்பம் உள்ளவங்களுக்கு கொடுப்பான். நான் திருந்தோனுமே என்ற ஒரு கவலை வருவதே அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான். யாருக்கு அந்த கவலையும் இல்லையோ அல்லாஹ் கொடுக்க தயார் இல்ல. உங்களுக்கு வெறுப்பா இருக்க கூட நாங்க போஸ்ட் பண்ணி தரமாட்டோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உங்களுக்கு தேவையில்லைண்டா, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு தடவை தேவையில்லைண்டா, அல்லாஹ்க்கு நாங்க ஒரு கோடி தடவை தேவையில்லை. அல்லாஹ்க்கு என்ன நாங்க தேவையா? நேற்று வரைக்கும் சிலைக்கு முன்னால கும்பிட்டு கொண்டிருக்கிறான், சர்ச்ல பெரிய ஃபாதரா இருக்கிறார். அல்லாஹ் கனவு ஒரு கனவை காட்டி ஒரு கனவின் மூலமாக அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறார். ஹிதாயத் அவன் கையில் இருக்குது. நாங்க எல்லாம் தொழுந்து தான் அல்லாஹ் வணங்கப்படுவோம், நாங்க எல்லாம் அமல் செஞ்சுதான் அல்லாஹ் வணங்கப்படுவோம் என்றால் அப்படி ஒன்றும் இல்லை. அல்லாஹ் மலக்கு மாற ஏற்பாடு செஞ்சுக்கிறான், வணங்கிக் கொண்டே இருக்கிறாங்க, தொழுது கொண்டே இருக்கிறாங்க, ருக்குலே இருக்கிறாங்க, சுஜூதிலே இருக்கிறாங்க. நாங்க எல்லாம் வணங்கித்தான் வணங்கணும் என்றது இல்லை. அதனாலதான் மலக்கு மார்க்கிட்ட அல்லாஹ் சொன்னான், எங்களைய பத்தி சொல்ல போல அல்லாஹ் சொன்னான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி கலீஃபா, நான் ஒரு கூட்டத்தை படைக்க போறேன், திரதி நிதியை படைக்க போறேன்னு சொன்னோன்னு மலக்குமார் சொன்னாங்க, என்னத்துக்கு படைக்க போறாய், வணங்கவா, நாங்க தானே இருக்கிறோம், வணங்க, உன்னே வணங்க, நாங்க இருக்கிறோம், வணங்குறதுக்கு இன்னொரு கூட்டம் தேவையா? அதுதான் கேட்டாங்க மலக்குமார். நாங்க தானே உனே எல்லா நேரத்திலையும் வணங்கி கொண்டே இருக்கிறோம், இன்னொரு கூட்டம் என்னத்துக்கு? குழப்பம் செய்யக்கூடிய ஃபித்னா உண்டாக்கூடிய கூட்டத்தையா படைக்க போறாங்க வழக்குமார். அதனால் அன்பான கண்ணியமான சகோதரர்களே, மிக அன்பாக, மிக பணிவாக, இரக்கமாக கேட்டுக்கொள்றேன், எங்கட வாழ்க்கையில திருத்தம் எங்கட முயற்சியை கொடுத்தான் வரும், அது இன்னொருத்தரை கொண்டு கிடைக்காது. விஷயங்கள் சொல்றது உலமாக்களுடைய பொறுப்பு. குர்ஆன் ஹதீஸ் உண்மைகளை அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களை ஹக்க எடுத்து உங்களுக்கு முன்னால வைக்கிறது எங்கட பொறுப்பு. நாங்க மறைச்சா எங்கட காத்த பிடிச்சு தள்ளுவா நரத்தை போங்க. நீங்க மறைச்சீங்களா உங்களுக்கு சம்திங் கிடைக்கும், ஏதாவது சல்லி கிடைக்கும், அவன் முகப்பத்து இல்லாம போகும், இவன் முகப்பத்து இல்லாம போகும். அதுக்காகவே குர்ஆன் ஹதீஸ மறைச்சீங்க, போங்க நரகம், தள்ளுவா அல்லாஹ் நரகத்துல. அதனால எங்களுக்கே இல்ல, துனியால எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நரகத்திலிருந்து தப்பிக்கொள்ளும். அதுக்காக அமானிதம் என்ற அடிப்படையில் உங்களுக்கு முன்னால விஷயங்கள் உலமாக்கள் வச்சுக்கொண்டே இருக்கிறார். அதனால அன்பான கண்ணியமான சோர்லே, கொஞ்சம் முயற்சிங்க, எங்களைய பத்தி நாங்களே கவலைப்படுவோம், எங்களைய பத்தி எங்கட துனியாவை பத்தி மக்கியவங்க கவலைப்படுவாங்க. என்னப்பா இது ஊடு இப்படி இருக்குது, என்னப்பா இந்த ஜாய், பழைய வாகனத்துல போறீங்க, கொஞ்சம் நல்ல ஒரு வாகனம் எடுத்தா நல்லமே, இது என்ன உடுப்பு ஊத்தையா இருக்குது, இது என்ன உங்களோட புள்ளட்ட நிலைமை இப்படி இருக்குது. எங்கட துனியாவை பத்தி கவலைப்பட எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, ஆனா எங்கட தீன பத்தி கவலைப்பட, எங்கட ஆகரத்தை பத்தி கவலைப்பட, எங்கட கபருடைய வாழ்க்கையை பத்தி கவலைப்பட எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க? மேலான சோதர்களே, நாங்க ஒருத்தர் ஒருத்தரை சந்திச்சா என்னத்தை பத்தி பேசுறோம்? அழிஞ்சு போற துனியாட நிலைமையை பத்தி தான் பேசுறோம். தேவையில்லைன்னு சொல்ல இல்ல, சம்பாதிக்கணும், மனைவி தேவை, புள்ளே தேவை, வீடு தேவை, வாகனம் தேவை, அல்ஹம்துலில்லாஹ் தேவை, ஹலாலா எடுத்துக்கொள்ள வேண்டியது, பிரச்சனை இல்ல. ஆனா அல்லாட விஷயத்துல அல்லாட கடமைகளை பாலாக்கி கொண்டு நான் இப்படி சம்பாதிச்சா அது பெரிய அநியாயம். அதனால் அன்பான கண்ணியமான சோழர்களே, எங்களைய பத்தி கவலைப்படுவோம், எங்களோட பொண்டாட்டி புள்ள குட்டி, எங்களோட மனைவி மக்களை பத்தியும் கவலைப்படுவோம். எங்களோட மனைவி தொழுகிறவா தொழுகை இல்லையா, அப்ப அவ பத்தி நான் கவலைப்படுவோம். எந்த அளவு மார்க்க சட்டம் என்றா, உலமாக்களுடைய பத்துவா என்றா, அஞ்சு நேரம் தொழாம ஒரு பொம்புல இருந்தா அந்த பொம்புலைக்கு நல்லா சொல்லணும், அன்பா இறக்கமா சொல்லணும், தொழுங்க என்று அவ கேட்கிறா இல்லை என்றா, குர்ஆன் ஹதீஸ சொல்லி சிறப்புகளை சொல்லி சொல்லணும், தொழ தயார் இல்லை என்றா கொஞ்சம் காரமா சொல்லணும், காரமா சொல்லி பார்க்கணும், அப்படியும் அவ தொழுறா இல்லை என்றா அவ கொஞ்சம் பிரிச்சு வச்சு பார்க்கணும், அவ அப்படியும் தயார் இல்லை என்றா கண்ணியத்துக்குரிய வேளாண் சோழே அவ கொஞ்சம் உமா அவங்களோட உமா வீட்டுக்கு அனுப்பி பார்க்கணும். உமா வீட்டுக்கு யார் அனுப்பணும், மனைவி அனுப்பணும். இன்னைக்கு உமா வீட்டுக்கு அனுப்புறது எப்படி இருந்தாலும் இவர் போற நிலைமையில தான் இருக்குது. ஏன்னா இவரே இருக்கிறார் போயிட்டு நோன் அவுட்ல, நோனா இவர் போக்கலே போனது கூடு கேட்டு, கூடு எடுத்து தானே கல்யாணம் முடிச்சார். அப்ப இவர் கொஞ்சம் இவருடைய வீட்டுக்கு போகணும், இவருடைய உமா வீட்டுக்கு இவர் கொஞ்சம் போயிட்டு என்ன விளங்கப்படுத்தணும், நீங்க தொழுங்க, தொழுந்தா நான் திரும்பி வந்து சேர்ந்து கொள்வேன், அல்லது உங்களே திருப்பி வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு எடுப்பேன். அதுக்கும் அவர் தயாரில்லைண்டா மார்க்க சட்டம், அந்த பொம்பளைய தலாக் சொல்லும், அந்த பொம்பளையோட வாழையில தொழுகை இல்லாத பொம்பளையோட வாழ்க்கை நடத்த கூடாது. தொழுகை இல்லாத மாப்பிளைய மாப்பிளையோட ஒரு பெண் காலம் நடத்த கூடாது. மார்க்க சட்டம் இல்லை, சும்மா சட்டம் சொல்லல, குர்ஆன் ஹதீஸ வச்சுதான் சட்டம் சொல்லும். அப்ப இன்றைக்கு எத்தனை பெண்கள் தொழாம இருக்கிறாங்க, அப்படி தலாக் கொடுக்க ஆரம்பிச்சா பெரியோரு கூட்டம் தலாக் கொடுக்கப்படும். ரெண்டு பேர்கிட்ட இல்லாதவங்க எவ்வளவு பேர், கணவன் கிட்டே தொழுகை இல்ல, மனைவி கிட்டே தொழுகை இல்ல. அன்பான கண்ணியமான சோழே, கொஞ்சம் கல்வி கெடுங்க, விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், உள்ளத்துக்கு கொஞ்சம் எடுங்க, எடுத்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் பெரிய விஷயம் ஒன்றும் இல்ல, எல்லாம் சின்ன விஷயங்கள். அஞ்சு நேரம் தொழுறது பாரம் இல்ல, எங்களுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்றது, எங்கள்கிட்ட கெட்ட பழக்கங்கள் கெட்ட நடத்தையில் இருந்து அதை விட்டு நல்லவங்களை ஆவி அல்லாஹ் பொருத்தமானவங்களை ஆவி எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா. நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டின ஆயத்துடைய கருத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஓதின் காட்டின ஆயத்துடைய கருத்து என்னண்டா, அல்லாஹ் சொல்ற ஒரு சோதனையை பயந்து போங்க, அந்த சோதனை இருக்கிறேன், அது பாவம் செய்யறவங்களுக்கு மட்டும் வராது, சோதனைகள் வரக்கூல பாவங்கள் செய்யறவங்களுக்கு மட்டும் வராது, நல்லவங்களுக்கு சேர்த்து தான் வரும். அப்படி அந்த சோதனை எல்லாரும் பயந்துக்கோங்க. அப்படி என்ன கருத்து, நல்லவங்க நல்லத்தை செஞ்சுட்டு சும்மா இருக்கேலா, மக்கியவங்களே நல்லவங்களை ஆக்கணும், அப்படி இல்லைன்னா அவனுக்கு வர சோதனை எனக்கு வரும் என்றது இந்த ஆயத்துடைய தெளிவான கருத்து. அடுத்த ஆயத்துடைய கருத்தும் அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹதீஸுடைய கருத்து, யாராவது பாவம் செய்யறதை கண்டா அந்த பாவத்தை இல்லாமாக்குங்க. எப்படி ஏழுமோ அப்படி அன்பா இறக்கமா சொல்லி அவரை தலைய தடாவி அவரோட அன்பா பழவி அவர் அந்த பாவத்தை வெளியாக்க பாரு. கூட்டாளி குடிக்கிறார், கூட்டாளி ஜினா செய்கிறார், அவருக்கு நல்லா தெரியும் இவர் எல்லா கூத்தும் போடுறாரு என்று, இவரோட பாட்டில் இவர் அவரோட சுத்துறார், திரிகிறார், தின்றார், குடிக்கிறார், எல்லாம் செஞ்சு கொள்றார். என்ன செய்ய, கூட்டாளி தானே, அவனோட அவனை பகைச்சு கொள்ளையிலவா, தீன் இல்லாதவனை பகைக்காட்டி வேற எவனை பகைக்கிறது? அப்ப துனியாவுக்காண்டி அவனோட பலவுறீங்க, உங்களோட நோக்கம் அவனோட துனியாவா, அவனை நரகத்துல தள்ளி கொண்டு அவன் செய்து பிரயோஜனம் எடுக்கிறோமா? அன்பான கண்ணியமான சோழர்களே, அதனால பாவங்கள் கண்டா அது எங்கட வீட்டிலயோ எங்கேயோ அந்த பாவங்கள் இல்லாமவனும் அதுக்குரிய முயற்சி முறையாக அன்பா இறக்கமாக முறையா செய்யப்படும். இன்றைக்கு ஹதீஸ்ல அடுத்த ஹதீஸுடைய கருத்து என்னன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றான், என்னைய விளங்கினவங்க, என்னைய ஏற்றுக்கொண்டவங்க எனக்கு மாற்றம் செஞ்சா, என்னைய ஏற்றுக்கொள்ளாதவங்களை கொண்டு நான் அவங்களை தண்டிப்பேன் என்று அல்லாஹ் சொல்றதா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த பூரா உலகத்தான் நிலைமை, இந்த முஸ்லீம்கள் அல்லாஹ்க்கு மாற்றம் செய்யறாங்க, விளங்கினவங்க அல்லாஹ், அதனால முஸ்லீம் அல்லாதவங்களை கொண்டு அடிப்படுவது, அதுதான் கருத்து, ஹதீஸுடைய தெளிவான கருத்து. அவன் அடிக்கிறான் இவன் அடிக்கிறான், ஏன் அடிக்கிறான், நாங்க இன்னைக்கு அல்லாஹ்க்கு மாத்தம் செய்யறோம், அதனால அடிப்படுவது, அடி கிடைக்குது, இன்னைக்கு நடக்குது. அதனால அன்பான கண்ணியமான சொல்லி, மழை இல்ல கஷ்டப்படுறோம், ஏன் மழை இல்லாம போகுது, அரசாங்கம் மாறிச்சு அதனால ஏன் மழை இல்ல, மழை அரசாங்கம் இருந்தா நல்லா மழை பெய்யுமே, புதிய அரசாங்கம் வந்து சொல்லித்தானே மழை இல்லாம போச்சு, அரசாங்கத்துக்கு மழைக்கு தொடர்பு இருக்குதா, தொடர்பே கிடையாது, தொடர்பு எங்களையோட இருக்கு, நாங்க செய்யற பாவத்தால் இந்த சின்ன பிள்ளைகளும் கஷ்டப்படுவது, பச்சளம் குழந்தைகள், நோயாளிகள், வயசாளிகள், எங்கட பாவத்தால அவ்வளவு ஹராம் நடக்குது. நான் இந்த இடத்துல தெளிவாக குறிப்பிட்டு சொல்ல தயார், தெளிவா சொல்றேன்டா, இன்றைக்கு முஸ்லீம்கள் அநியாயம் செய்யறாங்க, அதனால தான் அல்லாஹ் உதவி வராமே. கொடுக்கல் வாங்கல்ல வியாபாரத்துல பெரிய ஊழல், பெரிய அநியாயம், அதை பேசி முடிக்கலாது. 50 கொத்துபா செஞ்சாலும் முடிக்கலவா இருக்கும். அவ்வளவு அநியாயம் முஸ்லீம்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. வியாபாரத்துல ஏமாற்றம், பொய், களவு, கடன், அவனுக்கு சிட்ட வட்டி எடுத்துக்கொண்டு அங்க செக்க மாத்திக்கொண்டு எல்லா கூத்தும் நடக்கு. எப்படி அல்லாட உதவி வரும், எப்படி மழை பெய்யும், கொஞ்சம் பேர் தோந்து கொண்டு அழுந்து கொண்டு இருந்து சரி வருமா, கொஞ்சம் பேர் தொழுறாங்க அழுறாங்க மண்டாட்டுறாங்க, எப்படி ரஹமத் இறங்கும்? பெரிய கூட்டம் அநியாயம் செய்தே அல்லாட உதவி வராது. அதனால் அன்பான கண்ணியமான சொல்லி நிலைமை சீரா ஒண்ணுமேண்டா, என்னோட சொந்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சீரா ஒண்ணுமேண்டா, அல்லாட உதவி வரணுமேண்டா, என்னோட வாழ்க்கையில திருத்தம் வரணும், அல்லாஹ் எங்கள்கிட்ட அல்லாஹ் ரஹமத்தை இறக்குவான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்கள் அனைவருடைய குற்றம் குறைகளை மன்னித்துக் கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களால் நடந்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. எங்களோட உள்ளத்துல பாவத்தின் மீது வெறுப்பை உண்டாக்குவாயாக. நன்மையான காரியங்கள் ஆசை ஆர்வத்தை உண்டாக்குவாயாக. ஈமான் வெளிச்சத்தை தருவாயாக. எங்களோட கல்புகளை வெளிச்சமாக்கி தருவாயாக. எங்களோட உள்ளங்களை சீராக்கு உன்னுடைய நல்லதார்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. எங்களோட பிரச்சனை எல்லாம் லேசாக்கி தருவாயாக. கஷ்டங்களை கவலைகளை நீக்கி வைப்பாயாக. தேவைகளை பூர்த்தியாக்குவாயாக. நோய்களை லேசாக்குவாயாக. கடனாளிகளுடைய கடன்களை லேசாக்கி வைப்பாயாக. குடும்ப பாரங்களை லேசாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்துடைய மலையை பொழிய வைப்பாயாக. யா அல்லாஹ், மலையை பொழிய வைப்பாயாக. தேவைகளை பூர்த்தியாக்கி தருவாயாக. வாஹிர் தவானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.